الحمد لله رب العالمين والصلاة والسلام على محمد وعلى آله وأصحابه أجمعين أما بعد فقد قال الله تبارك وتعالى في قرآنه الكريم وفرقانه المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن شر الدواب عند الله الصم البكم الذين لا يعقلون صدق الله العظيم عن أبي هريرة رضي الله تعالى عنه النبي صلى الله عليه وسلم أنه قال قال الله ثلاثة أنا خصمهم يوم القيامة رجل أعطى بي ثم غدر ورجل باع حرا فأكل ثمنه ورجل استأجر أجيرا فاستوفى منه ولم يعطه أجره رواه البخاري صدق رسول الله صلى الله عليه وسلم புகழ் அனைத்தும் ஏகவல்ல நாயனாய் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலாவுக்கே உரித்தாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ் ஸலவாத்தும் ஸலாமும் பெருமானார் முஹம்மது முஸ்தஃபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும் அன்னலாரின் குடும்பத்தவர்கள், தோழர்கள், சேர்ந்தவர்கள், சேர்ந்து கொண்டிருக்கக்கூடிய நல்லடியார்கள், மேலும் இறுதி நாள் பரியந்தம் அன்னலாரின் அழகான அடிச்சோடுகளை யார் யாரெல்லாம் அழகான முறையிலே பின்பற்றவிருக்கின்றார்களோ அத்தகைய நல்லடியார்கள் அனைவர் மீதிலும் என்னென்றும் உண்டாவதாக. இறை இறைப்பையேற்றி இறை இல்லமாம் புனித மஸ்ஜிதினிலே இத்திசாவுடைய நீயத்தோடு அமர்ந்திருக்கும் இஸ்லாமிய சகோதரர்களே, வாலிப அன்பர்களே, உலகில் வாழக்கூடிய காலகட்டத்தில் எல்லா சந்தர்ப்ப சூழ்நிலைகளிலும் நாம் அல்லாவை பார்க்காவிட்டாலும் அல்லாஹ் எங்களுடைய அனைத்து செயற்பாடுகளையும் நடவடிக்கைகளையும் அணு அணுவாக அவதானித்து அவற்றை பி இமாமி முபீன் என்று சொல்லப்படக்கூடிய தெளிவான ஏற்றிலே தெளிவான ஆதாரங்களோடு கேள்வி கணக்குக்காக பதிந்து கொண்டிருக்கிறான் என்ற இறையற்ற உணர்வோடு வாழ்ந்து கொள்ளுமாறும், அவனால் ஏவப்பட்ட விடயங்களை இயன்ற அளவு எடுத்து நடக்குமாறும், அவனால் தடை செய்யப்பட்ட விடயங்களை விட்டு முற்று முழுதாக தவிர்ந்து நடந்து கொள்ளுமாறு முதலில் எனக்கும் அப்பால் தாங்களுக்கும் நசீஹத் என்ற நல்லுபதேசம் செய்து கொள்கின்றேன். இறை அழைப்புக்கு மதிப்பளித்து இறை இல்லத்துக்கு நேர காலத்தோடு சமூகம் தந்து நல்ல பல விடயங்களை கேட்டு இறைவனுக்கு நெருக்கமான ஒரு அடியானாக மாற வேண்டும் என்று வந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா ஈருலகத்தின் அனைத்து பாக்கியங்களையும் குறைவிட்டு தந்தருவானாக. அதேபோல் மூத்து வரைக்கும் இவ்வாறே அனைத்து ஹுதுபாக்களுக்கும் நேர காலத்தோடு வந்தமர்ந்து அவனிடத்திலே அளப்பெரும் அருளை பெற்றுக் கொள்ளக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் எம் அனைவருக்கும் நசீபாக்குவானாக என்ற பிரார்த்தனையோடு இன்று எமது நாட்டிலே அவ்வப்பொழுது நடைபெற்று வரக்கூடிய சில நிகழ்வுகள் எமக்கு மிகவும் மனதுக்கு பாரமாக கவலை அளிக்கக்கூடியதாக அமைவதை நாங்கள் பார்த்து வருகின்றோம். ஆனால் இதை விடவும் பயங்கரமான சொற்களால் வர்ணிக்க முடியாத துன்பங்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனக்கு நபி பட்டம் கிடைத்ததற்கு பின்னால் அனுபவித்தார்கள் என்பதனை நாங்கள் ஒருபொழுதும் மறந்துவிடக்கூடாது. அந்த வகையில் அன்புக்குரியவர்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே சூரா அல் அன்ஃபால் என்ற அந்த அத்தியாயத்திலே நான் மேலே சொன்ன அந்த ஆயத்தின் மூலமாக எங்களுக்கு மிக முக்கியமான ஒரு விடயத்தை உணர்த்துகின்றார். அது என்ன சொன்னால், அல்லாஹ் அந்த ஆயத்திலே சொல்கிறான், அல்லாஹ்விடத்திலே
அவனுடைய படைப்பினங்களிலே மிகவும் மோசமான சர்வந்து வரும் பொழுது மிகவும் தீங்குழைக்கக்கூடிய படைப்பு யாரு தெரியுமா? அல்லாஹ் சொல்கிறான், அஸ்ஸும்முல் புக்முல் லதீன லா யஅ்திலூன். எந்த ஒரு விஷயத்தையும் அதனை ஆழ அகலமாக அறிந்து கொள்ளாமல் நடக்கக்கூடியவர்கள். எங்கட பாசையில சொன்னதா இருந்தா ஓஹே, அவங்களோட வாழ்க்கை எதையும் படிக்கிறல்ல, எதையும் தெரிஞ்சு கொள்றது இல்ல, சும்மா நடக்கிறது. கண்டதெல்லாம் அவருக்கு காட்சி, கேட்டதெல்லாம் அவருக்கு செய்தி, பார்த்ததெல்லாம் அவருக்கு செய்தி என்று எந்த ஒரு விடயத்தையும் படிக்காமல் தெரிந்து கொள்ளாமல் நடக்கக்கூடியவர்களை அல்லாஹ் எப்படி சொல்கிறான், இவங்கதான் உலகத்துல மிகவும் டேஞ்சரஸ் பீப்பிள், பயங்கரமான சமூகத்துக்கு துரோகம் விளைவிக்கக்கூடியார்கள் இவங்க தான். ஆகவே அன்புக்குரியவர்களே, நாங்கள் எங்கட சமூகத்துக்கு அல்லது எங்கட ஊருக்கு அல்லது எங்கட மார்க்கத்துக்கு ஒரு தீங்கு வருவதாக இருந்தா அது சும்மா வரதில்லை. இப்படி அல்லாஹ் குர்ஆனில் சொல்லக்கூடிய சில மடத்தனமாக நடந்து கொள்ளக்கூடிய சில விடயங்களால் தான் இப்படியான சில சோதனைகள் வேதனைகள் எங்களுக்கு வருவதை நாங்கள் ஒரு நாளும் மறைக்கவும் முடியாது, மறுக்கவும் முடியாது. இதுதான் இஸ்லாத்தின் உண்மை. அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்திலே இஸ்லாம் வாழ்வதற்கு, இஸ்லாத்தோடு வாழ்வதற்கு இரண்டு விதமான வாழ்க்கை முறைகளை நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வைத்து எமக்கு படித்து தந்திருக்கின்றார். நல்லாக வழங்கெடுத்துக்கொள்ளணும். இரண்டு விதமாக உலகத்தில இஸ்லாத்தை பின்பற்ற வேண்டியிருக்கின்றது. ஒன்று எவ்வாறு என்று சொன்னால், ஹஜ்ரத் பெருமானார் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலே வாழ்ந்த பொழுது எப்படி இஸ்லாத்தை பின்பற்றினார்கள், வாழ்ந்து காட்டினார்கள். ஏன் மக்காவிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாத்தை அறிமுகப்படுத்துகின்ற பொழுது அங்கே முஸ்லிம்கள், இஸ்லாமியர்கள் சிறுபான்மையினராகத்தான் இருந்தார், மைனாரிட்டி, கொஞ்சம் பேரு தான் இருந்தாங்க. அப்ப ஒரு உலகத்திலே, ஒரு நாட்டிலே இஸ்லாமியர்கள் குறைவாக வாழக்கூடிய நாட்டிலே, பிரதேசத்திலே எப்படி அந்த மக்கள் இஸ்லாத்தை பின்பற்ற வேண்டும், இஸ்லாத்துக்கு எதிராக வரக்கூடிய சவால்களுக்கு முகம் கொடுக்க வேண்டும் என்பதனை அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மக்காவுடைய வாழ்க்கையை வைத்து படித்து தந்திருக்கிறார். ஆனா நாங்க யாரும் படிக்கிறது, நாங்க அதிகமானவர்களிடமில் அதை இன்னும் விளங்கிக் கொள்ளல. நபி அவங்க எப்படி இஸ்லாத்தை மக்காவிலே பின்பற்றினார்கள், அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனா சென்றதற்கு பின்னால் எப்படி இஸ்லாத்தை நடைமுறைப்படுத்தி காட்டினார்கள். மதீனாவுக்கு போகிறார்கள், அங்கே இஸ்லாத்துக்கான நல்ல ஒரு தளம் கிடைக்கின்றது. இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தை, இஸ்லாமிய அரசை மெதுமெதுவாக கட்டி எழுப்புகின்றார்கள். அங்கே இஸ்லாமியர்கள், இஸ்லாத்தை விரும்பக்கூடியவர்களுடைய விகிதம், மக்கள் கூட்டம் அதிகரிக்கின்றது. இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி ஒரு நாட்டிலே, ஒரு பிரதேசத்திலே இஸ்லாமியர்கள் கூடுதலாக இருந்தால், மெஜாரிட்டி, பெரும்பான்மையினராக இருந்தால் எப்படி இஸ்லாத்தை பின்பற்ற வேண்டும், எப்படி இஸ்லாமிய நடவடிக்கைகளை அவர் மேற்கொள்ள வேண்டும் என்பதனை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபியுடைய மதீனாவுடைய வாழ்க்கையை வைத்து படித்து தந்திருக்கிறார். இந்த வகையில் அருமையானவர்களே, இது ரெண்டும் மிக முக்கியம். குறிப்பாக எமது நாட்டிலே வாழக்கூடிய எம் போன்ற இஸ்லாமியர்களுக்கு மிக முக்கியம், நபி அவர்கள் எப்படி மக்காவிலே இஸ்லாத்தை நடைமுறைப்படுத்தி காட்டினார்கள். பல விட்டுக் கொடுப்புகள், பல விட்டுக் கொடுப்புகள். ஆனால் மதீனாவிலே அப்படி அல்ல, நூத்துக்கு நூறு வீதம். ஆக அருமையானவர்களே, இந்த அடிப்படைகளை வைத்துக் கொண்டு நாங்கள் இஸ்லாமிய வரலாற்றை நாங்கள் படித்து பார்க்கின்ற பொழுது இன்னும் ஒரு உண்மையை விளங்கிக் கொள்ள வேண்டும். அழகாக எல்லாரும் செவி கொடுத்து கேட்க வேண்டும் இந்த தலைப்பு. நான் நினைக்கிறேன் இந்த தலைப்பு எங்களுடைய சிந்தனைகளை கூட தூண்டிவிடலாம், சிலர் குழம்பியும் போகலாம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ஆகவே தெளிவாக கேட்க வேண்டும். என்னவென்று சொன்னால், நாம் எல்லோரும் எமது நாட்டுடைய வரலாறை நுனிப்புள் மேய்வதை போலாவது படித்திருக்கிறோம், ஓரளவு தெரியும். அதுல ஒரு சுருக்கம்தான், எங்களுடைய இந்த நாட்டில் முன்னால் எங்களுடைய மூதாதையர்கள் வாழ்ந்த பொழுது இப்ப நாங்கள் காணக்கூடிய அளவு பள்ளி வாசல்கள் பெரிதாக இருக்கவில்லை. எங்கள் இந்த ஊர் எடுத்துக்கொண்டாலும் ஒன்றெண்டு ஜும்மா பள்ளி, மதரசாக்களும் எண்ணி ஹாஃபில்மார்கள் உலமாக்கெல்லாம் எண்ணி சுட்ட மாதிரி தான், கொஞ்சம் கொஞ்சம். அதே போன்று பள்ளிவாசலுக்கு வரக்கூடிய மக்களுடைய தொகை எல்லாம் குறைவு. சுபகுக்கெல்லாம் எப்படி அதரத்து மாதின் சாப்பிடும், அல்லது கொஞ்சம் வயோதிபர்கள் வருவாங்க, அப்படித்தான். அந்த காலத்துல அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல, தராவி கூட முடிஞ்ச அதுவும் கொஞ்சம் பேரு தான். சுருக்கமா சொன்னதா இருந்தா, இப்ப நாங்க பாக்குறதை போல பெரிதாக பெரிய அமலும் செய்யல. அந்த காலத்துல நோன்பு பர்லு மட்டும் தான். இப்ப மாசா அல்லாஹ் ஐயா முல் பீல்ல பிடிக்கிறாங்க, சிலவங்க திங்கள் வியாழன் பிடிக்கிறாங்க, எல்லா சுண்ணத்தினமும் பிடிக்கிறாங்க சமூகத்துல. ஒவ்வொரு விதவிதமான கியாமுல்லை இப்ப சில இடத்துல முழு குர்ஆனை மோதி முடிக்கிறாங்க. எத்தனையோ விதமான அமல்கள் இந்த காலத்துல எழுத்திக்கா. சுபஹானல்லாஹ், எனக்கு அறிந்த மட்டும் எங்கட ஊர்ல எழுத்திக்காப்ப நாங்க கண்டது ஓலவல் எல்லாம் படித்ததுக்கு பிறகுதான். எழுத்திக்காப்பாங்க அந்த அளவுக்கு முந்தின காலத்துல பெரிதாக இப்ப நடக்கிற மாதிரி இந்த அமளி பாதத்துக்கள் பெரிசா நடக்கல. ஹஜ் உம்ராவை எடுத்து பாருங்க, விண்வெளிக்கு போற மாதிரிதான் எங்க நாட்டில இருந்து உம்ராவுக்கும் ஹஜ்ஜுக்கும் போனாங்க. ஆனால் இந்த காலத்தை எடுத்து பாருங்க எப்படி, சுபஹானல்லாஹ். ஆனால் சகோதரர்களே, ஆரம்ப காலத்திலே மக்கள் குறைவாக அமல் செய்த போதிலும் எங்கட நாட்டில இஸ்லாமியர்கள் தலை நிமிர்ந்து கௌரவமாக சந்தோஷமாக வாழ்ந்தார்கள். ஆனால் இந்த காலத்தில் இவ்வளவு பிரச்சனை, இவ்வளவு அமலும் நடக்குது. போறாங்க சாரி சாரியா போய் அங்க கபால போயிட்டு துவா கேட்டுட்டு வராங்க, பைக் காப்பட் வேணுமா, எல்லா காப்பட்லையும் சொல்லிட்டு வராங்க. சொல்லுவாங்க நாங்க கபத்துல்லாவை பிடிச்சி இப்படி எல்லாம் துவா கேட்டுட்டு வந்திருக்கிறோம். எல்லாம் கேட்டீங்க தான், என்ன நடந்திருக்குது? நாட்டில கௌரவம் எங்களுக்கு கூடி கொண்டு போகுதா, குறைந்து கொண்டு போகின்றதா? நாளுக்கு நாங்கள் ஒதுக்கப்படுகின்றோமா அல்லது மதிக்கப்படுகின்றோமா? சிந்திக்க வேண்டிய ஒரு கட்டம். மூத்தவர்கள் இருக்கின்றவர் ஒரு ஊர், வரலாறு படைத்தவர்கள் இருக்கின்ற ஊர், சிந்திச்சு பாருங்கள் என்ன நடந்தது, என்ன நடந்தது. அன்புக்குரியவர்களே, நாங்கள் இஸ்லாத்தை சில வணக்க வழிபாடுகளோடு வரையறுத்து விட்டோம். சுருக்கமாக சொல்வதா இருந்தால், அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை மாத்திரம்தான் நாங்கள் கூடுதல் கவனத்தோடு செய்கிறோம். தொழுறது, நோம்பு பிடிக்கிறது, ஜகாத் ஹஜ் செய்யறது, குர்ஆன் ஓதுறது, ஹுகூகுல்லாஹ் அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகளுக்கு தான் கூடுதல் முக்கியத்துவம் கொடுக்கிறோம். ஆனால் ஹுகூகுல் இபாத், ஒரு அடியான் இன்னொரு அடியானுக்கு செய்ய வேண்டிய கடமைகளுக்கு நாங்க பெரிதாக மதிப்பு கொடுக்கறல. மனு சுருக்கமா சொன்னதா இருந்தா, அல்லாஹ்வுடைய படைப்புகளை மதிக்கிறதில்லை, குறிப்பாக மனிதர்களை மதிப்பதில்லை. அவ்வள் வக்துக முதல் சப்பல நின்று சொல்லுகிறாரு, வருஷா வருஷம் ஹஜ்ஜிக்கு போறாரு, உம்ராவுக்கு போறாரு, ஜகாத் கொடுக்கிறாரு, எல்லாம் செய்யறோம். ஆனா பக்கத்து வீட்டானுக்கு கொடுக்க வேண்டிய ஹக்க கொடுக்கல. கணவன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமைகள், மனைவி கணவனுக்கு, பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு, பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு, சகோதர சகோதரிகளுக்கு, முதலாளி தொழிலாளிக்கு, தொழிலாளி முதலாளிக்கு. இஸ்லாமியர்களாகிய நாங்கள் மாற்று மத சகோதரர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை கணக்கெடுக்கிறேன் இல்ல. இவர் அஜிக்கு போய் தங்கின்னு கோல் அடிக்கிறாரு, மகன் அல்லது நோனா நான் பீக்கிறேன் எங்கன்னு தெரியுமா? கஅபத்துல்லாஹ்வுட வாசக்கடையில துவா கேட்க போறோம், உங்களுக்கு என்ன வேணும்? ஆனா பெற்றோரை மதிச்சில்ல, பக்கத்து வீட்டானுக்கு கொடுக்க வேண்டிய கடமைகள் எல்லாம் உண்டு இல்ல, அங்க பேசிக்கிறாரு. இவருடைய துவா கபூல் ஆகுமா? சின்ன செஞ்சு பாருங்க, மற்றவனுக்கு அநியாயம் செய்து விட்டு, மற்றவனுடைய மானத்தில் கையை வைத்து விட்டு கஅபத்துல்லாஹ்வுக்கு உள்ளால் போய் துஆ கேட்டாலும் தொழுதாலும் அல்லாஹ் அந்த இபாதத்துகளுக்கு எந்த பெருமானமும் கொடுக்க மாட்டான். நீங்க குர்ஆனை ஹதீஸை படித்து பாருங்க சகோதரர்களே. அல்லாஹு தஆலாவும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஸுகூகுல்லாஹை விடவும், ஸுகூகுல்லாஹ்னா என்ன, நாங்கள் அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை விடவும் கூடுதலாக கவனம் கொடுத்திருக்கிறாங்க ஹுகூகுல் இபாதுக்கு. எந்த அளவுக்குன்னு சொன்னா, எங்கட தொழுக கூட கபூலாகணும் சொன்னா, நாங்க ஹுகூகுல் இபாத சரியாக செஞ்சிருக்கிறோம். எங்கட நோம்பு கபூலாகணுமா, ஹுகூகுல் இபாத் சரியாக இருக்கணும். எங்கட ஜகாத் கபூலாகணுமா, செய்யக்கூடிய உம்ரா ஹஜ் ஓதக்கூடிய குர்ஆன், செய்யக்கூடிய ஜிக்ர் ஸலவாத் இஸ்திக்பார் அல்லாஹ்விடத்துல போக வேணுமா? அல்லாஹ் என்ன சொல்றான், ஹுகூகுல் இபாதத். ஒரு சாபி வாராங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யா ரசூலல்லாஹ், சுருக்கமா சொல்றேன், நான் ஒரு நல்ல ஒரு மனிதனா கெட்ட ஒரு மனிதனான்னு நான் எப்படி கண்டுபிடிக்கிறது? ஹதீஸ்கள் சொன்னா நேரம் போயிடும், அதால சுருக்கமா சொல்றேன். நபி அவங்க கேட்கல, வரல வச்சு நீங்க சுபோ தொழுறீங்களா, நூர் தொழுறீங்களா, அத கேட்கல. ஜகாத் குடுக்கறத பத்தி கேட்கல, ஹுகூகுல் இபா ஹுகூகுல்லாஹை பத்தி நபி அவங்க கேட்கல. நபி அவங்க சுருக்கமான சொன்னாங்க, என்ன தெரியுமா சொன்னாங்க, அந்த மனிதன் அந்த சாபிய பார்த்து, உங்களுடைய பக்கத்து வீட்டான் உங்களை பற்றி, உங்களுடைய நடவடிக்கைகளை பற்றி நல்லது சொன்னால், மாஷாஅல்லாஹ் இவர் நல்ல மனுஷனப்பா, இவங்கள மாதிரி ஆக்கடை வீட்டுக்கிட்ட தான் ஊடெடுக்கணும் சொல்லுவோம் தானே. நபி அவங்க உலகப்படுத்துறாங்க அந்த சஹாபிக்கு, உங்களோட பக்கத்து வீட்டான் உங்களை பற்றி நல்லது சொன்னால் நீங்கள் அல்லாஹ்வின் பார்வையிலே நல்லவர். உங்களுடைய பக்கத்து வீட்டான் உங்கள் விடயத்திலே அதிருப்தியை வழிகாட்டினால், நீங்கள் மோசமானவர் என்று சொன்னால், நீங்க தொழுதாலும் என்ன, நோம்பு பிடிச்சா என்ன, அல்ஹாஜிரிய பட்டம் பெற்றா என்ன, எந்த பட்டம் பெற்றாலும் நீங்க அல்லாஹ் விடத்தில நீங்க மோசமானவர். பாருங்க சகோதரர்களே, முக்கியம். ஒருமுறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காபாவை பார்த்து புகழ்கின்றார்கள், எவ்வளவு பரிசுத்தமான ஒரு படைப்பினமா இருக்கிறார் என்றெல்லாம் காபாவை பார்த்து புகழ்ந்து விட்டு என்ன சொன்னார்கள் என்றாலும், அல்லாஹ்விடத்திலே உன்னுடைய அந்தஸ்தை விடவும் ஒரு முஃமினுடைய மானம் சங்கைக்குரியது என்று சொன்னார்கள். நாங்க சொல்லுவோம் தானே, ஒரு மூமினுடைய மனதை உடைக்கிறது, கஅபத்துல்லாஹ் உடைக்கிறத விட பெரிய பாவம் என்று, இது ஹதீஸ்ல வரல, இந்த ஹதீஸை வச்சுதான் அந்த கருத்தை சொல்றாங்க. சிந்தனை செஞ்சு பாருங்க சகோதரர்களே, அல்லாஹ் விடத்தில் ஒரு மனிதன் எவ்வளவு பெருமதியாகும். ஆகவேதான் ஹுகூகுல் இபாத் மிக முக்கியம். இன்னொரு ஹதீஸை சொல்றேன், அல்லாஹ் எந்த அளவுக்கு ஹுகூகுல் இபாதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறான்னு பாருங்க. நான் மேலே சொன்ன ஹதீஸ், ஆரம்பத்தில் சொன்ன ஹதீஸ், அல்லாஹ் சொல்றதாக நபி அவங்க சொல்றாங்க, புகாரியில வரக்கூடிய ஹதீஸ். அல்லாஹ் சொல்கிறான், கால் அல்லாஹ் தலாசா, மூன்று கூட்டத்தினர் இருக்கிறார்கள், மூன்று விதமான மக்கள், அன ஹஸ்முஹும் யௌமல் கியாமா, அந்த மூன்று விதமான மக்களுக்கு எதிராக அல்லாஹ் சொல்றான், கியாமத்துடைய நாளையிலே நான் கேஸ் ஃபைல் பண்ணுவேன், நான் வழக்கு போடுவேன். அல்லாஹ் வழக்கு போட்டா விசாரிக்கணுமா? There is no another option. அது தங்கள வேற ஆப்ஷன் கிடையாது. அல்லாஹ் வழக்கு போட்டா தெரியும். இப்ப அல்லாஹ் சொல்லக்கூடிய மூணு நபர்களையும் பாருங்க, எப்படியான பாவம் செஞ்சவங்க. அல்லாஹ்வுடைய விஷயத்துல பாவம் செஞ்சாக்கள் இல்ல, ஹுகூகுல் இபாத் அல்ல, ஒருத்தர் தான், ஒரு கூட்டம் தான். எந்த பேரை சொல்லி மக்களோட கொடுக்கல் வாங்கல் செஞ்சு மக்களை ஏமாத்தின கூட்டம் இன்றைக்கு நடக்குதா இல்லையா? நாங்க என்ன சொல்றோம், ஏமாத்தி பிசினஸ் செய்யறது, பிசினஸ் ட்ரிக், கடைகளை சில முதலாளி மாதிரி நல்ல ஆக்களை ஏமாத்தி பிசினஸ் செய்யறவங்களுக்கு தான் நல்ல முன்னுரிமை. அவருக்கு தான் கொஞ்சம் ப்ரொமோஷன் கொடுக்கிறது, கேஷியர்ல வைக்கிறது, நல்ல ஆக்களை ஏமாத்த தெரியும். சகோதரர்களே, எவ்வளவு பெரிய பாவம். அல்லாஹ் வழக்கு தொடுப்பான் பாரு. இது அடியான், அடியானுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை வரக்கூடிய தவறு. இரண்டாவது நடைமுறையில் இப்போதைக்கு இரண்டாவது என்ன, ஒரு சுதந்திரமாக வாழக்கூடிய ஒருவனை ஒரு மனிதன் பிடித்து அடிமை போன்று விற்று அந்த பணத்தை சாப்பிட்டவன், இது எங்களுக்கு இன்றைக்கு பிரச்சனைக்குரியது ஒன்றல்ல. மூன்றாவது யார், மக்களை தன்னுடைய தேவைக்காக கூலிக்கு பிடிக்கிறாங்க, பிடித்து நல்லா வேலையை வாங்கி போட்டு. இது வீடு கட்டுறதுக்கும் கடையளிக்கிறதுக்கும் மட்டுமல்ல, எல்லாத்துக்கும் தான். கூலிக்கு ஆக்களை எடுத்து தங்களுக்கு தேவையான வேலை நல்ல எடுக்கிறான், உரிச்சு வாங்குறான் வேலையை எடுத்துட்டு குறித்த கூலிய கொடுக்காம விட்டான். கூலிய சரியாக கொடுக்காதான் பாருங்க. அல்லாஹ் வழக்க கூடக்கூடிய மூணு மக்களையும் பாருங்க, மூணு விதமான மக்கள் எல்லாம் யாரு, என்ன செஞ்ச பாவம். அல்லாஹ்வுடைய பார்வையில் பாருங்க, மக்கள் எவ்வளவு முக்கியமான மனிதர்கள், எப்படி மதிக்கணும் அல்லாஹ் எந்த அளவுக்குன்னு சொன்னால், முஸ்லிம் சரீஃபில வரக்கூடிய இன்னும் ஹதி, கியாமத் நாளில் அல்லாஹ் சொல்வான், மனிதனை பார்த்து, நான் உலகத்துல வாழும் பொழுது நோய வாய்ப்பட்டிருந்தேனே, நீ என்ன சந்திக்க வரலையே, பார்க்க வரலையே. பாருங்க அல்லாஹ்வுடைய பார்வையில ஒரு முஸ்லீம், ஒரு முக்மீன், ஒரு மனிதன் எவ்வளவு மதிப்புக்குரியவன். இந்த அடியான் சொல்வான், நான் இன்னும் நோய் விசாரிக்க வரதான், நீ எப்படி நோயாய்ப்பட்டிருக்க முடியும். இறைவனே கேட்கின்ற பொழுது அல்லாஹ் சொல்வான், என்னுடைய இந்த அடியான் உலகத்திலே நோய்வாய்ப்பட்டிருந்தானே, நீ அவனை நோய் விசாரிக்க செல்லவில்லையே, நீ அப்படி அவனை நோய் விசாரிக்க சென்றிருந்தால் அவனிடத்திலே நீ என்னுடைய அருளை உதவியை பெற்றுக் கொண்டிருப்பாய். சகோதரர்களே, மனிதனுடைய ஒரு நோயை அல்லாஹ் தன்னுடைய நோய் மாதிரி ஒப்பிட்டு காட்டான். தொடரும் அதே அதில் நபி அவங்க சொன்னாங்க, மறுவா கேட்பானா, நான் உலகத்தில் வாழும் பொழுது பசித்திருந்தேனே, உன்னிடத்துல உணவு கேட்டேனே, நீ உனக்கு எனக்கு உணவுக்கு உணவு தரவில்லையே. இப்ப இவன் கேட்பான், நான் உனக்கு உணவு ஊற்றதா, வான் தரப்புல ஆலமே. இப்ப அல்லாஹ் சொல்வான், என்னுடைய இன்ன அடியான் உன்னிடத்திலே உணவு கேட்டான், நீ கொடுக்கலையே, கொடுத்திருந்தால் அவனிடத்திலே என்னை கண்டுகொண்டிருப்பாய். பாருங்க, அல்லாஹ் ஒரு அடியானுடைய பசியை கூட அவன் பசிய போல சொல்லி காட்டான். அதே மாதிரி தொடர்ந்து அல்லாஹ் தாகத்தையும் சொல்லி காட்டான். என்ன சொல்ல வாரேன்டா, ஒரு மனிதனுடைய மானம் மரியாதை எந்த அளவுக்கு அல்லாஹ்விடத்துல மிக முக்கியமானது. சுருக்கமா சொன்னதா இருந்தா, ஹுகூகுல் இபாத் எவ்வளவு முக்கியமானது, எவ்வளவு முக்கியமானது. இது அல்லாஹ்வுடைய பக்கம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாக்கை எடுத்து பாருங்க, சில கட்டத்துல சஹாபாக்களும் ஹுகூகுல் இபாதை விடவும் ஹுகூகுல்லாவுக்கு முன்னுரிமை கொடுக்க பார்த்தாங்க. நாங்களும் அப்படித்தானே, எங்க எல்லாருக்கும் தொலைகீழியுடைய சரத்து பரந்து சுன்னத்து முகத்திலா தெல்லாம் தெரியும், நோம்புடையும் தெரியும், ஜகாத் ஹஜ் எல்லாத்திலையும் தெரியும். ஆனா ஒரு மனிதனை பிடித்து பெற்றோருக்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்றா, அப்படி நீதா அதுக்கு மாசம் மாசம் ஒரு 1000 ரூபாய் கொடுத்தா சரிதானே கடமை, அது தெரியாது. மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமை அப்படி இருக்காது, சரி பெருநாள் வந்து ஒரு ரூபாய் கொடுத்தாது கடை முடிச்சு, மனைவிட்ட போய் கணவனுக்கு செய்ய வேண்டிய
கடமை. அதுதான் கடமை
சகோதரர்களே. எப்படி நாங்கள் ஹுகூக்குல்லா அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகளுடைய விடயங்களை தெளிவாக புரிஞ்சு வச்சிருக்கிறோமோ, இதே மாதிரி ஹுகூக்குல் இபாதத் அதை விட கூட தெரிஞ்சு வச்சிருக்கோம். அதை விட கூட சஹாபாக்கள் சில நேரம் கொஞ்சம் முன்ன பின்ன ஆகினாங்க. மனிதர்கள் தானே, நபி அவங்க வழிகாட்டினாங்க. எல்லாருக்கும் தெரியும், ஒருமுறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கிறாங்க, நீங்க உங்களுக்கு விருப்பமான உங்களிடத்திலே உள்ள உங்களுக்கு விருப்பமான பொருளை சதக்கா செய்யாத வரையில் பரிபூரண கூலியை அடைந்து கொள்ளவே மாட்டீர்கள். எனக்கு மிக விருப்பமான காணிதான் இந்த பைருஹா என்ற தோட்டம் யார் ரசூலுல்லாஹ். அது எவ்வளவு பெருமதியான தோட்டம் என்றால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கூட நல்ல மதுரமான தண்ணி குடிக்கணும் என்று அவருக்கு ஆசை வந்தா அந்த தோட்டத்தில் ஒரு கிணறு இருந்துச்சு, அங்க வந்து தண்ணி குடிச்சிட்டு போவாங்களாம். அவ்வளவு பெருமதியான தோட்டம். இந்த சாபி வந்து சொல்றாங்க, யார் ரசூலுல்லாஹ், இது அப்படியே நான் அல்லாஹ்வுக்காக வேண்டி அப்படி சதக்கா செய்ய போறேன். நபி அவங்க சொன்னாங்க, இல்ல இல்ல இல்ல, அல்லாஹ்வுக்காக சதக்கா செய்யாதீங்க, உங்களோட குடும்பத்துல உள்ள ஏழை மக்களை பார்த்து உறவினர்களை பார்த்து இத பங்கு வச்சு கொடுத்துடுங்க. பாருங்க, நெருங்க பார்த்தாரு நபி அவங்க என்ன சொல்றாங்க, ஹுகூக்குல் இபாத் இல்ல, அதை விட உங்களுக்கு நன்மை கூட குடும்பத்துல கஷ்டவாளிகளை கொடுக்குறது. இன்னொரு முறை அதற்கு உஸ்மான் நபி அல்லாஹ் அவங்க எங்க போறாங்க, யுத்தத்துக்கு போறாங்க. உஹத் யுத்தம் கஷ்டமான ஒரு யுத்தம். நபியோ கேட்கிறேன், எங்க போறீங்க? இவர் சொல்றாரு, யுத்தத்துக்கு போறோம். யுத்தம் செய்வது என்பது அல்லாஹ்வோட சம்பந்தப்பட்டது. நபியோ சொல்றாங்க, இல்ல, உங்களோட மனைவி வீட்டுல நோயால் பட்டிருக்கிறா தானே, நீங்க அவகிட்ட போய் அவக்கு பணிவிடை செஞ்சுக்கிறீங்க. பாருங்கள் சகோதரர்களே. அதே போல அருமையானவர்களே, நாங்க இன்று பாருங்க, யாராவது மௌத்தாகினா முதல்ல நாங்க கேட்கிற கேள்வி என்ன, எங்கட பழக்கம், அவர் தொழுதாரா, நல்லா பள்ளிக்கு வந்தாரா, நோம்பெல்லாம் முடித்தாரா, அப்படித்தான் நாங்க கேட்போம் பொதுவா, அப்படித்தான். ஆனா அதாவது நாங்க ஹுகூக்குல்லாஹ்வத்தான் நாங்க கேட்கிறது. ஆனா நபி அவங்க யாராவது மௌத்தாகி சஹாபாக்களுடைய காலத்துல, நபியுடைய காலத்துல மௌத்தாகி நபி அவர்களை தொழுகைக்காக அழைத்த உடனே நபி அவங்க முதல்ல கேட்கிறத ஹுகூக்குல்லாஹ் பத்திய சகோதரர்களே, ஹுகூக்குல் இபாத் அதுதான் கடன். ஹுகூக்குல் இபாத தான் கேட்பாங்க. இந்த ஜனாசா யாருக்காவது கடன் கொடுக்க இருக்கிறாரா? சிந்தனை செஞ்சு பாருங்க சகோதரர்களே. நாங்க மார்க்கத்தை எப்படி புரிஞ்சிருக்கிறோம், ஆனா மார்க்கம் உண்மையில எப்படி இருக்குது? நாங்க மார்க்கத்தை சகோதரர்களை, சிலர் பள்ளி வாசலோடு, சிலர் ரமலானுடைய மாதத்தோடு, சிலர் உம்ராவோடு, சிலர் வருடாவரணம் ஹஜ்ஜோடு, சிலர் ஜகாத்தோடு, சிலர் குர்ஆனோடு வரையறை செய்திருக்கிறார்கள். ஆனால் அல்லாஹ் குர்ஆனிலே எங்களை பார்த்து சொல்கிறான், யா அய்யுஹல் லதீன ஆமனு, ஈமான் கொண்ட விசுவாசிகளே, உத்ஹுலு ஃபிஸ்ஸில்மி காஃபா, நீங்க இஸ்லாத்துல பூர்த்தியாக நுழைந்து கொள்ளுங்க. தொழுகை முஸ்லீம் மட்டும் அல்ல, நோன்பு முஸ்லீம் மட்டும் அல்ல, ஹுகூக்குல்லாஹ் மட்டுமல்ல, ஹுகூக்குல் இபாது சேர்ந்து எந்த அளவுக்கு சொன்னால் சகோதரர்கள், நாளை கியாமத்துடைய நாளையிலே மனிதர்கள் சிராத் பாலத்தை கடந்து போவார்கள். சிராத் பாலத்துடைய இரண்டு பக்கங்களிலும் அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா இரண்டு விடயங்களை வச்சிருப்பான். இந்த ஹதீஸ் சொல்லி முடிச்சுக்கொள்ற, அதிலிருந்தே வழங்கும் அல்லாஹ்வுடைய பார்வையில ஹுகூக்குல் இபாத், நாங்க மத்தவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமை எவ்வளவு முக்கியமானது. இன்று பாருங்க, நாங்க சின்ன சின்ன காரியங்களுக்காக மத்தவனை போட்டு கொடுக்கிறோம், ஆனா வாங்கி சொன்னா முதல் தப்புலே மீக்கிறோம். சிந்தனை செஞ்சு பாருங்க, இவ்வளவு கஷ்டப்பட்டு அமல் செய்யறோம், அழுதழுது துவா கேட்கிறோம், உம்ராவுக்கு போய் துவா கேட்கிறோம், நோம்பு பிடிச்சு துவா கேட்கிறோம், தாஜத்தழுது துவா கேட்கிறோம், எல்லாம் எங்க போகுது? ஏன் போகுது? ஏன் மேல போகாம இருக்குது? இத நாங்க யோசிக்கிறது இல்ல. அல்லாஹ் அந்த சிராத் பாலத்துக்கு இரண்டு பக்கத்திலும், ஒரு பக்கத்திலே அல்லாஹ் அல் அமானா அமானிதம் என்ற அதை நிறுத்தி வைத்திருப்பார். அமானிதம் என்றால் என்ன? நம்பிக்கையோடு நடந்து கொள்றோம். அது எத்தனையோ பொருளை கொடுக்கறதும் கூட தான் சில நியூஸ்களை சொல்லுவோம், யார்கிட்ட சொல்லிதான் அமானிதம் அப்படி சொல்லி சொல்லியே 50,000 பேர்த்த சொல்லி முடியுது. எனக்கும் உங்களுக்கு மட்டும்தான் தெரியும், எனக்கும் உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் என்று 1000 ஊர் முழுக்க சொல்லி முடிஞ்சு. பேச்சில மட்டுமல்ல, பொருள மட்டுமல்ல, அமானிதத்தை மோசடி செய்தவர்களை அவர்கள் எவ்வளவுதான் தொழுது நோன்பு பிடித்திருந்தாலும் சிராத் பாலத்திலே கடக்கின்ற பொழுது அந்த அமானிதம் அவர்களை பிடித்துக் கொள்ளும். இறைவா, இவன் உலகத்திலே எனக்கு மோசடி செய்தவன், இவனை விட முடியாது. சறுக்கு கீழே விழுவார். உலகத்துல அல்ஹாஜ் பள்ளிக்கு போனவர், நல்ல வணக்கசாலி, உலகமே ஊரே சொல்லி இருக்கும், ஆனா அங்க போகலாம். ஹுகூக்குல் இபாதோடு சம்பந்தப்பட்ட பாவம். மறுபக்கத்தில் இருக்கும் அர்-ரஹீம், என்ன குடும்ப உறவு. உலகத்திலே யாரெல்லாம் குடும்ப உறவை முறித்து துண்டித்து வாழ்ந்தார்களோ, சில்லறை பிரச்சனைகளுக்காக அல்ஹாஜாக இருக்கலாம், என்ன பட்டத்தோடு வாழ்ந்தாலும் சிராத் பாலத்திலே அந்த உடல் உறவு முறை வந்து இவரை பிடித்துக் கொள்ளும். யாவோ சொல்லிருப்பார், பிரச்சனை இல்லை, ஆனால் என்னை இவர் உதாசீனம் செய்தார், என்னுடைய ஹக்குகளை உரிமைகளை பேடவில்லை. முடிக்கும் சகோதரர்களே, ஆகவே அதுவும் ஹுகூக்குல் இபாதோடு சம்பந்தப்பட்ட ஒரு பாவம். அன்புக்குரியவர்கள், என்ன சொல்ல வருகிறேன் என்று சொன்னால், எங்களுக்கு ஏற்பட்டிருக்கு இப்படி இந்த இவ்வாறான நெருக்கடியான சோதனையான காலங்கள்ல நாங்கள் சில விடயங்களை மறந்து கொள்ளக்கூடாது. அதுதான் மிக முக்கியமானது. எங்களுக்கு இடையில் உள்ள ஒற்றுமை, நாங்கள் மற்றவருக்கு செய்ய வேண்டிய கடமைகள், உலகத்திலே ஊரிலே நாட்டிலே ஒற்றுமை வர வேண்டும் என்று நாங்கள் கூக்குரல் இடுகிறோம். எமது வீட்டிலே இந்த ஒற்றுமை இல்லை, உலகத்தை பத்தி கவலைப்படுறோம் நாங்கள். ஆக அன்புக்குரிய, அதிலே நான் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும். அதே போன்று இன்னும் ஒரு விடயத்தை கூறி முடித்துக் கொள்கிறேன். ஒரு காலம் இருந்தது, எங்களுடைய பள்ளி வாயில்கள் எல்லாம் ஜும்மாவுடைய தினத்திலே மாஷா அல்லாஹ் 11:30 ஆகும் பொழுது இடம் பிடிக்கிறது கஷ்டம். ஆனா இப்ப கொஞ்சம் அது அப்படி குறைஞ்சிட்டு போகுது, அதையும் கவனிக்கணும். அதுவும் எங்களை இந்த வலிகமையில குறைதுன்னு சொன்னா கூடுதலாக யோசிக்கணும் நாங்க. ஆகவே அன்புக்குரிய, இன்னொரு ஹதீஸை சொல்லி அதை முடிச்சுக்கொள்ள, ஏண்டா எனக்கு மிக விருப்பமான ஒரு ஹதீஸ், அபூதாவுத் ஷரீஃபிலே பதிவாயிருக்கக்கூடிய ஹதீஸ் என்று நினைக்கின்றேன். நபி அவர்கள் சொன்னார்கள், எந்த ஒரு மனிதன் வெள்ளிக்கிழமை தினத்திலே குளித்து சுத்தம் செய்து கொண்டு, முதல் நிபந்தனை குளித்து சுத்தம் செய்து கொண்டு, நடந்து நேர காலத்தோடு நடந்து வந்து, மூன்று விஷயம், குளித்து வரணும், சுத்தமா வரணும், நடந்து வரணும், நேர காலத்தோடு வரணும், மிம்பருக்கு அருகாமையில் உட்காரணும், நாலாவது கடைசி குதுபாவை செவி சாய்த்து கேட்பாரோ. சிந்தனை செஞ்சு பாருங்க, நாங்க நீங்க செய்யற அமல்கள் எல்லாம் சின்ன ஐட்டம் அல்ல, எல்லாம் பவர்ஃபுல். நபி அவங்க சொன்னாங்க, அந்த மனிதர் எந்த இடத்திலிருந்து காலடி எடுத்து வைத்து அந்த ஜும்மாவுக்கு வந்தாரோ, அவர் எடுத்து வைத்த ஒவ்வொரு காலடிக்கும், ஒவ்வொரு காலடிக்கும் ஒரு வருடம் நோன்பு நோற்று நின்று வணங்கிய நன்மையை அல்லாஹ் எழுதி விடுவார். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் நம் அனைவருக்கும் அந்த பாக்கியத்தை மூத்து வரையும் நசீபாக்கும். சிந்தனை செஞ்சு பாருங்க. ஆக அன்புக்குரியவர்களே, இதன் பின்னாலாவது இப்படியான பாக்கியங்களை சந்தர்ப்பங்களை நான் கை நலோ விடாமல் எல்லா வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா இந்த காலத்திலே மிகவும் அவதானமாக தூர நோக்கோடு மனிதனுடைய உரிமைகளை மதிப்புகளை கடமைகளை பேணி வாழக்கூடிய உண்மை முஸ்லீமாக வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் நசீபாக்குவானாக. வ ஆஹிரு தஃவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மேலும் இது போன்ற இன்னும் பல பயான்களை www.acmyc.com எனும் இஸ்லாமிய இணையதளத்தினூடாக நீங்களும் டவுன்லோட் செய்து கொள்ள முடியும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.